நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்விகளும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் விலங்கியல் துறை துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் வி மாரியப்பன் அவர்கள் நீலகிரி வரையாடு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுகை பண்பலை நடத்தும் மனமும் வாழ்வியல் பகுதியில் இணைந்திருக்கும் நான் முனைவர் வே மாரியப்பன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், விலங்கியல் துறை, ஐயனாடார் ஜானகிமாள் கல்லூரி, சிவகாசி. நான் 25 ஆண்டுகளாக பேராசிரியர் பணியில் இருந்து வருகிறேன். இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் தலைப்பு நீலகிரி வரையாடு. ஆங்கிலத்தில் நீலகிரி தார் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன் நீலகிரி வரையாடு என்று அழைக்கப்படுகிறது என்று பெயர் விளக்கம் நாம் கண்டறிந்தால், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு வகையைச் சேர்ந்த ஒரு இனமாக இவ்விலங்கு அறியப்படுகிறது. வரையாடு என்பதின் பொருள் அக்கம் என்னவென்றால், வரை பிளஸ் ஆடு. வரை என்பது மலை, மலை உச்சி, குன்று ஆகிய பொருட்களை உணர்த்துகின்றன. ஆடு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு தகவல்தான். ஆடு என்பது விலங்கினங்களில் ஒன்றான ஆட்டு இனத்தைச் சேர்ந்ததை உணர்த்துகிறது. நீலகிரி வரையாடு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய சிறப்பினங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவை கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்துக்கு மேலே உள்ள மலை முடிகளில் மட்டுமே வாழும் பண்பை உடையதாக இருக்கக்கூடியது. மிகவும் அழிந்து வரும் இனங்களில் ஒன்றான இவ்விலங்கு தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது. வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்பது மிகவும் அரிய தகவல். மேலும் தமிழ்நாட்டில் சில 100 வரையாடுகளே இருக்கின்றன என்பதும் நமக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. இத்தகைய வரையாட்டை பற்றி நம் தமிழ்நாட்டில் உள்ள பல இலக்கியங்களில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்ககால இலக்கியமான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, நற்றிணை, ஐங்குறு, 100 மற்றும் பட்டினப்பாலைகளில் பல கருத்துக்கள் அறிய தகவல்கள் ஆவணப்பட்டு எழுதப்பட்டு உள்ளன. இதனுடைய உடல் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காட்டு ஆடுகளில் இனத்திலேயே வரையாடு மிகவும் பெரிய உடல் அமைப்பை கொண்டதாக கருதப்படுகிறது. இந்தியாவில் காணப்படும் மற்றொரு காட்டாடான இமாலய காட்டாடை விட இது சற்று பெரியதாகவும் தகவல்கள் நம்மளுக்கு தெரிவிக்கின்றன. வளர்ந்து பருவமடைந்த வரையாட்டின் பாலியல் ஈருருவ தோற்றம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். ஈருருவ தோற்றம் என்பது பைசெக்சுவல் டிஃபரன்சியேஷன் என்று நாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறோம். அதாவது, ஆண் மற்றும் பெண் வரையாட்டின் உடல் அமைப்பில் வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை நாம் மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்தால் அதனுடைய பண்புகள் நமக்கு எளிதாக புலப்படும். வரையாடு பெண் வரையாட்டை காட்டிலும் உடல் எடையில் 2 மடங்கு பெரியதாக கருதப்படுகிறது. மற்றும் பெண் மற்றும் பருவமடையாத ஆண் வரையாட்டின் உடலில் மேல் பகுதியில் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்திலும் அடிப்பகுதியில் மங்கலான நிறத்திலும் நிறங்கள் காணப்படுகின்றன. ஆண் வரையாட்டின் வயது முதிர்ந்த வருகையில் அதன் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள், அதாவது உடல் மயிர்கள், கருப்பாகிக் கொண்டே வரும். ஆனால் முழுவதும் வளர்ச்சியடைந்த நம் வரையாட்டை பார்க்கும் பொழுது அது கருப்பு நிறத்திலேயே காணப்படுகிறது. நன்கு வளர்ந்து பருவமடைந்த ஆண் வரையாட்டின் பிட்டத்திற்கும் முதுகிற்கும் இடையே பகுதி வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. பெண் வரையாட்டின் பால் கொடுக்கும் காம்புகள் வந்து 2 மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. அது மற்ற காட்டாடுகளிலிருந்து வேறுபடுகிறது. எப்படி என்றால், மற்ற காட்டாடுகளுக்கு பால் கொடுக்கும் காம்புகள் வந்து 4 என அறியப்படுகிறது. ஆனால் வரையாட்டிற்கு 2 மட்டும் உள்ளது. இது இதனுடைய தோட்டத்தில் மற்ற ஆடுகளை வந்து வேறுபடுத்தி காண்பதற்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது இந்த பண்பு. அது மேலும் ஆண் மற்றும் பெண் வரையாடுகளுக்கு வளைந்த கொம்புகள் உண்டு. ஆண் வரையாட்டின் கொம்பு வந்து மிகவும் அதிக நீளத்தை உடையதாக இருக்கிறது பெண் வரையாட்டின் கொம்பை விட. ஆண் வரையாட்டின் உயர்ந்த அளவு கொம்பு கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் நீளமும், பெண் வரையாட்டின் நீளம் கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் நீளமும் உடையதாக இருக்கிறது. இந்த வேறுபாடு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. எதுக்கு என்றால், ஆண் பெண் இரு வேறுபாடுகளை அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய இனப்பெருக்க தகவல்களை மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண் வரையாடு பால் உணர்ச்சி எழுச்சி காலத்தில், அதாவது செக்ஸுவல் பீரியடில் பெண் கூட்டங்களில் மட்டுமே சேர்கிறது. ஆளுமையுடைய ஆண் மட்டுமே புணர்வதற்கு வாய்ப்பை பெறுகிறது. ஓங்கி நிற்கும் டாமினன்ட் சொல்கிறோம், ஆண்கள் மட்டுமே அதிக அளவில் பெண்களுடன் இனச்சேர்க்கை நடக்கிறது. ஒரு கூட்டத்தில் கூட்டமாக வாழக்கூடிய விலங்கினங்களால் இருப்பதால் ஒரே கூட்டத்தில் இரண்டு ஆண் ஆடுகள் இருந்தால் இரண்டு ஆடுகளுக்கும் இனப்பெருக்க காலத்தில் சண்டை ஈட்டுக்கொள்கிறது. அந்த இரண்டு ஆடுகளில் ஒன்றுக்கொன்று துரத்தி தன் தலையாலும் கொம்புகளாலும் சண்டையிட்டு முட்டி கொள்கின்றன. சில நேரங்களில் ஒரு ஆண் ஆடு மற்றொரு ஆண் ஆடை தன் கொம்புகளால் குத்தி கொண்டு விடுகிறது. பெரும்பாலும் தோற்கும் ஆடுகள் கூட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றன. சண்டையில் வென்ற ஆண் ஆடு மட்டுமே பெண்ணாட்டினுடைய இணைவோடு இனப்பெருக்கம் செய்து கொள்கிறது. வரையாட்டின் இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலமாக கருதப்படுகிறது. இவ்விலங்கின் பேறுகாலம் கிட்டத்தட்ட 190 நாட்கள் என கணக்கிடப்பட்டுள்ளன. தாய் பேறுகாலத்திற்கு பிறகு ஒன்று அல்லது மிகவும் அரிதாகவே இரண்டு குட்டிகளை ஈன்றெடுக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலும் குட்டிகள் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களிலே பிறக்கின்றன. இக்காலம் குளிர்காலம் என்பதால் குட்டிகளை அதிக வெப்பமும் தாக்கம் வாய்ப்பில்லை. ஆனால் தாய் தன் அரைவணப்பிலேயே வைத்துக்கொண்டு குட்டிகளை மிகவும் பாதுகாப்பாக வளர்த்து கொள்கிறது. குட்டி பிறந்த பிறகு தாய்ப்பாலை பெரிதும் நம்பியிருந்தாலும் 2 முதல் 4 வாரங்களில் திட உணர்வை தின்னு துவங்கும். இதன் சராசரி ஆயுள் காலம் காடுகளில் சுமார் 9 ஆண்டுகள் இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடப்பட்டுள்ளனர்கள். நீலகிரி வரையாடுகள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 முதல் 2600 மீட்டர் உயர்ந்த மலை முகடுகளில் புல்வெளிகளில் வாழும் விலங்காக கண்டறியப்பட்டுள்ளது. இவை சிறு சிறு குழுக்களாகவே வாழ்கின்றன. ஒவ்வொரு குழுக்களும் 6 முதல் 150 வரை உறுப்பினர்களை கொண்ட குழுக்களாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலும் 10 முதல் 70 வரை உள்ள உறுப்பினர்கள் கொண்ட குழுக்களே பெரும்பாலும் தகவல்கள் நமக்கு அளிக்கின்றன. பருவமடைந்த ஆண்கள் பெரும்பாலும் தனித்தே வாழக்கூடியதாகவும் சிறு ஆண் குழுக்களாகவும் வாழக்கூடிய தன்மையை கொண்டதாகவும் இருக்கிறது. அதே போல பெண் வரையாடுகளும் தனித்தனி குழுக்களாகவே இருக்கிறது. அவை ஒன்லி இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே ஒன்று கூடி சேர்ந்து வாழக்கூடிய விலங்கினமாக இது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு ஆண் வரையாடு என்பது பல பெண் வரையாடுகளுடன் இனப்பெருக்க காலத்தில் ஒன்று சேர்ந்து கொள்கிறது. இவை ஒன்றுக்கொன்று தகவல் தொடர்புகளை பார்த்தல், கத்துதல், நுகர்தல் ஆகியவற்றின் மூலம் பரிமாறிக்கொள்கின்றன. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனிமலுக்கு சில பிஹேவியர் அனிமல் பிஹேவியர் என்று சொல்கிறோம். பார்த்தல் மூலமாக தகவலை பரிமாறிக்கொள்கிறது, கத்துதல் மூலமாக ஒலி எழுப்புவதன் மூலமாகவும் தனக்கு தேவையான தகவல்களை ஒன்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறது. அதே போல இந்த இவை புல் வெளிகளில் காணப்படும் புற்களையை மட்டுமே உணவாக உட்கொள்ளும். வரையாடுகள் பொதுவாகவே காளைகளில் விடியற்காலைகளில் கூட்டமாக அல்லது மாலை நேரங்களில் கூட்டமாக மேயக்கூடிய ஒரு விலங்கினமாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிகமாக வெப்பமான பகல் வேளைகளில் இவை செங்குத்தாக இருக்கும் பாறை இடுக்குகளில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறது. ஏனென்றால் அவை கொன்று தின்று விலங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பாறை இடுக்குகளில் தன்னுடைய கூட்டத்தை அமைதியாக ஓய்வெடுத்துக் கொள்கிறது. பொதுவாக கூட்டமாக ஓய்வெடுக்கும் பொழுது அக்குழுவில் ஒரு உறுப்பினர், பெரும்பாலும் பெண் வரையாடுகளே, உயரமான இடத்திலிருந்து அந்த கூட்டத்தை காவல் காத்துக் கொள்கிறது. இவ்விலங்குகளுக்கு மிகவும் கூரிய பார்வை உடையவை என்பது அனைவரும் அறிந்த தகவலாக இங்கே கருதப்படுகிறது. எதிரிகளை மிக தொலைவில் இருந்து கண்டுபிடித்து எதிரிகள் கூட்டத்திற்கு பக்கத்தில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சமீச்சை ஒலிகளை எழுப்பி இல்லை உறக்க கத்தி தன்னுடைய கூட்டத்தை அலர்ட் செய்து, அதாவது அலர்ட் செய்துங்கிறது என்னன்னா எச்சரிக்கை கொடுத்து பாதுகாத்துக்கொள்ள உதவிகரமாக உள்ளது. வரையாடுகளை பொதுவாகவே சிறுத்தை, காட்டு விலங்குகள், சிறுத்தை, செந்நாய், புலி போன்ற விலங்குகள் கொன்று உணவாக தின்னப்படுகிறது. அதனால் அதனுடைய நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. இவை சிறு சிறு கூட்டங்களாக வாழ்வதால் குறைந்த எண்ணிக்கையிலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட உயிர் தொகையாக இவ்வினம் வாழ்வதால் இது எண்ணிக்கை குறைந்து வருவதற்கு இன்னும் மற்றொரு காரணமாகவும் கருது. இதனுடைய மொத்த உயிர் தொகையில் கிட்டத்தட்ட சுமார் 1000 எண்ணிக்கை கேரளாவில் உள்ள இரவி தேசிய பூங்காவிலும், சுமார் 300 எண்ணிக்கையிலானவை கேரளாவில் உள்ள ஆனைமலை பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். விலங்கினங்கள் வாழ்விடம் வந்து காடுகளை திருத்தப்படுவதாலும் பணப்பயிர் சாகுபடி செய்யப்படுவதாலும் மிகவும் பிளவுபட்டு உள்ளது. அதாவது நம்ம எஸ்டேட்டில் தேயிலை, காஃபி இது மாதிரியான பயிர்கள் பயிரிடுவதால் அதனுடைய வழித்தடங்கள் எல்லாமே பிரேக் ஆகி தடைப்பட்டு இவ்வினங்கள் சிறு சிறு பகுதிகளாக, சிறு சிறு குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. அதனால் இதனுடைய அழிவுக்கு முக்கிய காரணங்களாக அது ஒரு காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர காடுகளில் கால்நடை மேய்த்தல், மின் உற்பத்திக்கான அணை கட்டுதல், காடுகளில் சாலைகள் அமைத்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற மக்களின் பல்வேறு செயல்பாடுகளால் வரையாடுகளின் வாழ்க்கைக்கு பெரிதும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு உள்ளன என்பது நாம் அறிந்த தகவலாக உள்ளது. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN என்ற அமைப்பின் கருத்துப்படி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள இந்த இனமானது சிவப்பு பட்டியலில், அதாவது அழிந்து வரும் உயிரினங்களில் பட்டியலில் உள்ளது. மேலும் இந்திய வன வழங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 1 இந்த விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற தகவலும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. நீலகிரி வரையாட்டை பற்றி முதலில் 1975 ERCI டேவிட் என்பவர் அதிக ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். அவரை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 7 நீலகிரி வரையாட்டு தினமாக நம்மளால் கொண்டாடப்படுகிறது. இவை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில், அது முக்கியமான சில மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விலங்கினம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதை தவிர கேரளாவில் சில பகுதிகளிலும் இவ்விலங்கினங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கணக்கிடப்பட்டுள்ளன. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆனைமலை, தேனி மேகமலை, முக்கூர்த்தி மலைகள், நீலகிரி மலைகள், வால்பாறை, ஆழியார் மலைகள், ஸ்ரீலிபுத்தூர் மேகமலைகளில் இவை காணப்படுகின்றன. கேரளாவில் இறைவிகளம் தேசிய பூங்கா, அகத்தியர் மலை, ஹைஹில்ஸ், மூணார் பகுதிகளில் இவ்விலங்கினங்கள் உள்ளன என்பது நமக்கு தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் இவ்விலங்கினை பற்றிய பல அரிய தகவல்கள் நமது முன்னோர்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விலங்கினத்தை நாம் பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு 28/12/2022 நீலகிரி வரையாடை பாதுகாக்கும் முயற்சியை தொடங்கியது. அதனால் 2022-23 பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பின்வரும் அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டார். அதாவது, தமிழ்நாட்டில் மாநில விலங்கு பாதுகாப்பு வாழ்விடத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசு நீலகிரி வரையாடு திட்டத்தை செயல்படுத்தும் என்றும், அதற்காக ₹25.14 crore செலவினத்தில் இத்திட்டத்தை 2022-27 வரை செயல்படுத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே காட்டுகள், காட்டு விலங்கினங்கள், காடுகள், மரங்கள் அனைத்துமே மனிதர்களால் அழிக்கப்பட்டு வருகின்றன. இவைகளை தடுக்கும் பொருட்டு அரசாங்கம், நமது அரசுகள் எடுக்கும் முயற்சிக்கு நம் மக்களாக நம்மளுடைய தனி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக காட்டு விலங்குகளையும் காடுகளையும், காடுகளில் உள்ள மரங்களையும் விலங்கினங்களையும் நாம் பாதுகாத்தால் நாட்டில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள பழங்குடியின மக்களும் அவங்களுடைய செயல்களும் மிகவும் பாராட்டத்தக்க வகையில் உள்ளது. ஸோ அவர்களுடைய உணர்வை நாம் மதித்து இளைய சமுதாயத்திற்கும் நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கும் காடுகளுடைய பண்புகள், அதனுடைய முக்கியத்துவங்களையும், காட்டு விலங்குகளுடைய முக்கியத்துவையும் எடுத்து கூறி அவர்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சென்று வரும் சந்ததிகள் காடு வளங்களை பெருக்கி நாம் இன்புற்று இருப்போம் என்பதை இச்செய்தி மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நீலகிரி வரையாடு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் வி மாரியப்பன் அவர்களுக்கு பொதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-00-77-95 என்ற எண்களிலும், பொதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.